திராவிடர் தலைவர் இந்த நாட்டின் செல்வம். சிந்தை அணு ஒவ்வொன்றும் சிறுத்திரச் செய்யும் செந்தமிழ் காவலர் சிங்கரடையும், சிங்கார செந்தனடையும், பொங்கு கடல் நடையும், புரட்சி கவிநடையும் புதிய உரைநடையில் கண்ட பூமான், பூரிப்பார் தம்பிமார் படைமீது வெளியோட்டும் கோமான், தங்கத்துள் தங்கம் தனித்தங்கம் அறிஞர் அண்ணா அவர் புகழ் வாழ்க. பெரியவர்களே, இன்றைக்கு சிறப்பு சொற்பொழியாற்ற வந்திருக்கின்ற கவிஞானி மறைமலையானவர்களே, இது நம்முடைய நூற்றாண்டு விழாவின் தொடர் சொற்பொழிவில் இது 8வது சொற்பொழிவு. இந்த சொற்பொழிவில் மறைமலையானவர்கள் அறிஞர் அண்ணாவின் பார்வையில் அரசமைப்பு என்ற தலைப்பிலே பேச இருக்கிறார்கள். மறைமலையானவர்களை அண்ணாவை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றியும் தெரிந்திருக்கிற நம்முடைய ஊர்க்காரர்களுக்கு அவர் தெரியாமல் இருக்க முடியாது. அவர் கண்ணன் மொழியிலே பிறந்தவர், அஞ்சல் துறையிலே பணியாற்றியவர், பல நூல்களை, கவிதை நூல்களை, கதைகளை, சிறுகதைகளை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனக்கு அந்த பெயர் அறிமுகமானது பேரறிஞர் அண்ணாவின் பெருவாழ்வு என்கிற அவருடைய அண்ணாவின் வாழ்க்கை வரலாற்று நூல் மூலமாகவே முதல் முதலாக அந்த பெயரை நான் அறிமுகம் செய்து கொண்டேன். அவரை நான் பல முறை பார்த்திருக்கிறேன், அவர் உரைகளை கேட்டிருக்கிறேன். ஆனால் மற்ற கவிதை நூல்களையும் கதைகளையும் அதிகமாக நான் பயிலவில்லை. அஞ்சல் துறையிலே பணியாற்றினாலும் திராவிட இயக்கத்தினுடைய மரபுகளை அறிந்து அந்த மரபுடனுடையே வளர்ந்தவர், திராவிட இயக்கத்தில் உள்ள பெரிய தலைவர்களோடெல்லாம் நெருக்கமாக பழகியவர், இன்றைக்கு இருக்கிற அண்ணாவை பற்றிய நூல்களில் ஒரு முழுமையான அண்ணாவை பற்றிய வரலாற்று நூல் பேரறிஞர் அண்ணாவின் பெருவாழ்வு என்கிற இவருடைய நூல் மட்டும்தான். அதுவே இன்னும் விரிவாக எழுதப்பட வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை அவருடைய காலையில் சொன்னார்கள், அது இன்னும் விரிவாக எழுத வேண்டும். ஆனால் இருப்பதிலே அண்ணாவை பற்றிய ஒரு சரியான கருத்து ஒருவருக்கு ஏற்பட வேண்டுமானால் இந்த நூல்தான் இன்றைக்கு இருக்கிற நூல்களிலே முதன்மையான நூல் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அவர்களை பேச வேண்டும் என்று செம்மியன் கேட்டவுடன் அவர்கள் மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். அவருக்கு 77 வயதாகிறது. இன்று காலை சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். தன்னுடைய அலுப்பை பொருட்படுத்தாமல் அண்ணாவின் மீது இருக்கிற மிகப்பெரிய மதிப்பாலும் இந்த இயக்க கொள்கைகளில் அவருக்கு இருக்கிற பிடிப்பாலும் அவர்கள் இந்த வயதிலும் உற்சாகத்தோடு வந்திருக்கிறார்கள். இந்த வயதில் அவருக்கு இருக்கிற உற்சாகத்தில் 1/100 கூட இன்றைக்கு நேரடியாக அரசியலில் இருக்கிற எவனுக்கும் இல்லை என்று எனக்கு தெரியும். இப்பொழுது இருக்கிற உணர்வுகள் வேறு, மறைமலையான் போன்றவர்களிடம் இருக்கிற உணர்வுகள் வேறு. அந்த உணர்வுகளோடு மீண்டும் அரசியல் நடக்க வேண்டும் என்கிற ஆசையில்தான் இந்த கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஒரு தோழர் நம்ம செம்பியனை கேட்டாராம், கும்பகோணத்திலிருந்து வந்த ஒரு தோழர், அம்மா இது நடத்துறீங்களே ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டாராம். நடத்துறதுன்னா அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி, மனசில் பெரிய உற்சாகம். ஆனால் அவருக்கு புரிய வழங்கலையா, நடத்துறது யாருன்னு கேட்டிருக்காரு. அவன் நான் நடத்துறேன்னு சொல்கிறான், அவன் நடத்துகிறான் சொன்ன உடனே அம்மா ஏன் நடத்துறீங்கன்னு கேட்டாராம். அவன் கேட்டது ஏன் கேட்டான்னா, இன்று யாரும் லாபம் இல்லாமல் எந்த நிகழ்ச்சியையும் பொது நிகழ்ச்சியையும் நடத்துவது இல்லை. இதில் என்ன உங்களுக்கு லாபம், அதுக்கு பின்னணி என்ன, நாம் ஏதாவது அடையாளத்துக்கு பார்க்குறோமா. அவன் உண்மையாக தான் கேட்டிருக்கான், அவர் கேட்டது தப்பு இல்லை. இப்படி இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அண்ணாவை மக்கள்கிட்ட கொண்டு போகிறது தான் எங்களுடைய நோக்கம்னு இவன் சொன்ன உடனே அவருக்கு அது விளங்கலை, ஏன் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு அண்ணாவை மீண்டும் மக்கள் உள்ளத்திலே அண்ணாவை பற்றிய உணர்வு, உணர்வுனா உணர்ச்சி இல்லை, இமோஷன் இல்லை, இமோஷன்கிறது உண்டு, அந்த உணர்ச்சியும் தேவை. அண்ணாவை பற்றிய ஞானம், அறிவு, உணர்வுனா கான்சியஸ்னஸ், மக்களுக்கு அந்த பிரஜை ஏற்பட வேண்டும். அண்ணா கான்சியஸ்னஸ் இந்த மக்கள் உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம். இதை எவ்வளவு தூரம் ஏற்படுத்த முடியும், முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதா என்று பொது வேலைக்கு வருகிற எவனும் கேட்கக்கூடாது. இது தேவையா இல்லையா என்றுதான் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஒரு காரியம் தேவை என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். விளைவு என்பது என்னுடைய கையிலே இல்லை, காரியம் செய்வது மட்டுமே எனக்கு சொந்தம். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அண்ணாவை பற்றிய உணர்வை உருவாக்குவதன் மூலம்தான் இன்றைக்கு இருக்கிற அத்தனை அவலங்களையும் துடைப்பதற்கு, தமிழ்நாட்டில் துடைப்பதற்கு வழி என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தை பொறுத்த அளவில் இல்லை, பெரிய வேடிக்கை என்ன என்றால், அண்ணாவை அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, ரூசோ, வால்டேர் என்று நீங்கள் பெயர் சொல்லி அவரை செத்தவராக்கிவிடக் கூடாது. பிளாட்டோவை போல, அரிஸ்டாட்டிலை போல, ரூசோவை போல, வால்டேரை போல கருத்துக்களை பரப்புவதிலே மட்டும் கவனம் செலுத்தியவர்கள் அண்ணா. அவர் நடைமுறை அரசியல் நடத்தியவர், அவர் அரசியல் ஞானி, அரசியல் சித்தாந்தி, அரசியல் சித்தாந்தத்தோடு நடைமுறை அரசியலை நடத்தியவர், ஒரு கொள்கை வழியிலே நின்று அரசியல் நடத்தியவர். அவருடைய சித்தாந்த தத்துவ ஞானி, அவர் பெரியவர், நல்லவர் என்று அவரை சாகடிப்பதற்கே எல்லோரும் முயற்சி செய்கிறார்கள். என்ன கேட்டாங்க, அண்ணா வந்து அண்ணா எல்லாருக்கும் பொதுவானவர் என்று சொல்லி யாருமே தெரியாம பண்ணிக்கிறது. டி கே சிவாச ஒருத்தர் சொன்னார், உனக்கு எந்த நூல், உன்னுடைய மத, நீ வழிபடுகிற நூல் என்ன, எனக்கு பகவத்கீதை, எனக்கு குரான், திருக்குறள் அது பொது நூல், எல்லாருக்கும் பொது, உலக பொதுமறை. உனக்கு என்ன நூல், எனக்கு பைபிள், திருக்குறள் பொதுமறை, எனக்கு சித்தாந்தம், ஏதோ சைவம் வைணவம் அதுக்குள்ள நூல்களை சொல்லிட்டு திருக்குறள் பொதுமறை. உங்க வீடு எதுன்னு கேட்டால் இந்த தெருவில் இருக்கு, அது சத்திரம்னா வீட்டை தான் எல்லாரும் கூட்டி பெருக்கிக்கிட்டு இருப்பான், சத்திரத்தை பெருக்குமா. அதுக்காக டிக்கே சொன்னாரு, திருக்குறளை நம்ம நூல்னு முதல்ல சொல்றா, திருக்குறளை யாருக்குன்னு ஒரு தடவை நீங்க வந்து உத்தர குத்தி வாங்கி அப்பதான் அது தேரும். இப்போ பொதுமறைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு போறது காட்டார். அதே போல நீங்கள் அண்ணாவை பொது மனிதர் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளக்கூடாது. அண்ணா என்பவர் நம் கண் முன்னாலே இந்த நாட்டில் மிகப்பெரிய மக்கள் எழுச்சியை உருவாக்கி மக்களுடைய பெருமையான ஆதரவோடு இந்த நாட்டிலே அரசியல் நடத்தி வெற்றி கண்டார். அவரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் இன்று வரையிலே எழவில்லை. அண்ணாவால் தோற்கடிக்கப்பட்ட காங்கிரஸ் இன்று வரையில் தமிழ்நாட்டிலே அரசுக்கு வர முடியவில்லை. அவரால் கீழே தள்ளப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக இன்றைக்கு வளர முடியவில்லை. மற்றவர்கள் எல்லாம் அண்ணாவுக்கு எதிராக, பாட்டாளி மக்கள் கட்சினு ஒன்று இருக்கு, ராம்தாஸ், அவர் பேசுறது அண்ணா அண்ணா சொன்னது, தமிழர்கள் பேசுறது, அவர் பேசுற எல்லா விஷயங்களும் அண்ணாவே சொன்னது தான். ஆனா ஒரு தடவை கூட அண்ணா வந்தால் சொல்றது இல்லை, திருட்டுத்தனம். அவர் பெரியார சொல்லுவார், ஒரு பெரிய மாநாடு ஒன்று நடத்தி தமிழுக்கு அது பண்ண இது பண்றான்னு சொல்லி, அந்த மாநாட்டில் யாருன்னா பெரியார் படம், அம்பேத்கர் படம், ரொம்ப முக்கியம்ல அம்பேத்கர் தமிழுக்கு, இதை பண்ணார் இவர் ராம்தாஸ். அண்ணாவை பற்றி சரியாக சொல்லப்படவில்லை என்பதையும் விட அண்ணாவை பற்றிய தவறான செய்திகள் சொல்லப்படுகின்றன. இன்றைக்கு இருக்கிற எந்த ஒரு அரசியல் தலைவனையும் காட்டி இவரை போல் அண்ணா என்று சத்தியமாக சொல்ல முடியாது, எவனால் நான் சரி. அதை போலவே அண்ணாவை போல இவர் இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு ஒரு தலைவன் கூட இல்லை. அதான் நம்மகிட்ட இருக்கிற அவலம். ஆனால் அண்ணா பல பேரை உருவாக்கினார். அவர் காலத்திலே மிக சிறப்பாகவும் உயர்வாகவும் மிக பண்பாடோடும் நடந்த தலைவர்கள் பலர். ஆனால் அண்ணா காலத்துக்கு பின்னாலே அதே தலைவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து போனார்கள். எனக்கு இது விளக்காமல் இருந்தது. இதுக்கு ஒரு விளக்கத்தை பண்டித ஜவஹர்லால் நேரு, டெண்டுல்கர் எழுதிய மகாத்மாவின் சரித்திரம் என்ற 8 தொகுதிகளுக்கான புத்தகங்களின் முன்னுரையில் ஒரு கருத்தை சொன்னார் ஜவஹர்லால் நேரு. மகாத்மா காந்தி அவர்கள் மிக சாதாரணமானவர்களை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்து போய் கொஞ்ச காலமாவது அவரால் தக்க வைக்க முடிந்தது என்று சொல்லிவிட்டு சொன்னார். சந்தர்ப்பவசத்தால் மேல்நிலைக்கு போனவர்கள் சூழ்நிலை மாறுகிற பொழுது அந்த நிலையிலே நிற்க முடியாமல் கீழே விழுகிறார்கள். விழுகிற பொழுது முதலில் இருந்த இடத்தை விட இன்னும் கீழே போகிறார் என்று நேரு எழுதியிருந்தார். ஆகா, நம்ம ஆளெல்லாம் கெட்டு போனதுக்கு விளக்கம் கேட்டது நேரு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ்ல காந்திக்கு அப்புறம் நடந்தது. காந்தி காலத்திலே நவரத்தனங்களாக ஜொலித்தவர்கள் எல்லாம் வெறும் கூழாங்கற்களாக மங்கி போய் இன்னும் சாக்கடைக்குள்ளே போனார்கள். அதுவும் பார்த்தோம். அதே வேளை திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணாவுடைய மறைவுக்கு பின்னால் அண்ணாவால் தூக்கி பிடிக்கப்பட்டவர்கள் அவருடைய சக்தியால், அவருடைய ஆற்றலால், அவருடைய அரவணைப்பால் மிக உயர்வாக இருந்தவர்கள் எல்லாம் அவருக்கு பின்னாலே அந்த இடத்திலே நிற்க முடியாமல் கீழே போய்விட்டார்கள். இவர்கள் கீழே போனவருடைய விளைவு என்ன என்றால், இவன் கீழே போனது தெரியக்கூடாது என்பதற்காக ஒன்று அண்ணாவை பற்றி சொல்லல, இல்லாவிட்டால் தப்பாக சொல்றான். அண்ணாவே அதை பண்ண உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன். என்ன இவ்வளவு அசிங்கமா கூட்டு சேர்றதா, கண்டவன்றா போய் கூட்டு சேர்றதா என்று நான் கேட்டா, அண்ணாவே என்னோட கூட்டு சேர்ந்தார். ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், அண்ணா சொன்னார், அண்ணா சொல்லவே இல்லை, சத்தியமா சொல்லல. இந்த அர்த்தத்துல அரசியலில் நிரந்தர பகைவனும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்று அண்ணா சொன்னார். அண்ணா எப்ப சொன்னார் அப்படி? மனிதன் இருக்கிறானே, ராஜாஜி என்கிற மனிதன், காமராஜர் என்கிற மனிதர், அப்படிப்பட்ட மனிதர்களை பார்க்கிற பொழுது நிரந்தர பகைவன் இல்லை என்று மனிதனை சொல்லலாம். கொள்கையில எப்படி நிரந்தர பகை இல்லாமல் போகும்? நிரந்தர நட்பும் நிரந்தர பகையும் கொள்கை வழியிலே இருக்கத்தானே செய்யும். அண்ணா என்னைக்கு இல்லைன்னு சொன்னார்? அண்ணா கூட்டு சேர்ந்தார், ராஜாஜிய காலமெல்லாம் திட்டிய ராஜாஜியை கூட்டு சேர்த்தாரே. இதை காரணம் காட்டி கண்ட கூட்டுது ஜாதி கட்சியோட திமுக கூட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டத்திட்டத்துல இன்னைக்கு இருக்கான்னு தெரியாது, இப்ப இருக்கிறத நான் படிக்கல. ஒரிஜினலா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்திட்டத்தில் எந்த ஜாதி அமைப்புடனும் தொடர்புடையவன் திமுக உறுப்பினராக இருக்கக்கூடாது. திமுக இருக்கிறது ஜாதி கட்சியோட எப்படி கூட்டு சேரலாம்? வரிசையா சேர்றாங்களே. இதை கேட்ட அண்ணா கூட்டு சேர்ந்தார். அண்ணா இன்னைக்கு கொள்கையை விட்டு கூட்டு சேர்ந்தார். காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற ஒரு அடிப்படையில் ராஜாஜியோடும் கம்யூனிஸ்ட் கட்சியோடும் அண்ணா கூட்டு சேர்ந்தார். கூட்டு சேர்வதாக சொல்லி சேர்ந்த இரு கட்சிகள் கபடிகரமாகிவிட்டன. தமிழரசு கட்சி, நான் தமிழர் இயக்கமும் கட்சியவே கலைச்சிட்டு வந்துட்டு உதயசூரிய சின்னத்தில் மாப்போசியும் ஆயுதராரும் தேர்தல் என்னாங்க கட்சி. அதுக்கப்புறம் இல்லை, அண்ணா சாப்பிட்டுட்டார். எந்த கட்சியோடு போய் அவரை தன்னை இழந்து அவர் கூட்டு சேர்ந்தார். அப்படி கூட்டு சேர்க்கிற பொழுது பத்திரிகைக்காரன் கேட்டான், அது எப்படி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் இஸ் மை எனிமி நம்பர் ஒன் அப்படின்னு ராஜாஜி சொன்னார். அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ராமமூர்த்திக்கு ராஜாஜி பகைவர், சுதந்திர கட்சி பகை. எப்படி ராஜாஜியும் பி ராமமூர்த்தி கூட்டு சேர்ந்தாங்க என்று கேட்டார்கள். அண்ணா அவர்கள் சொன்னார், அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் கூட்டே கிடையாது, எனக்கு ராஜாஜிக்கும் கூட்டு, எனக்கு ராமமூர்த்திக்கும் கூட்டுன்னு சொன்னேன். இது வெறும் சாமர்த்தியம் இல்லை. உண்மை என்ன என்றால், பெரிய கூட்டாளி சுதந்திர கட்சி ராஜாஜி முதலில் பேசுகிற பொழுது திமுகவுக்கு இத்தனை சீட்டுகள், சுதந்திர கட்சிக்கு இத்தனை சீட்டு என்று பிரித்து கொண்டார்கள். பிரித்து கொண்ட பின்னால் திமுகவுக்கு தனக்கென்று வைத்துக் கொண்ட இடத்தில் யாரை நிறுத்துவது என்பதை பற்றி ராஜாஜி பேசக்கூடாது. ராஜாஜியுடைய இடத்துல யாரை நிறுத்த வேண்டும் அண்ணா சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கிற கூட்டெல்லாம் சீட்டு அடுத்த கட்சியில் போய் கட்டிட்டு இருக்கான். அப்படி ஒரு இலக்கணம் வகுத்து கொண்ட பின்னால் திமுகவுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்திலே சிபிஎம்க்கு ராமமூர்த்திக்கு சீட்டு கொடுத்தாங்க. திமுகவினுடைய இடத்திலே, ஒதுக்கப்பட்ட இடத்திலே ராமமூர்த்தி நின்றதாலே ராஜாஜி அவரை எதிர்க்க முடியாது. ராஜாஜி கொடுத்த இடத்துல இவர்கள் போய் ஆளை சொல்ல முடியாததால ராமமூர்த்தி அதை எதிர்க்க முடியாது. மூணு பேருக்கு என்ன கூட்டு? எந்த கொள்கையை விட்டுக் கொடுப்பதில்லை. கூட்டு ஒரே ஒரு அடிப்படையில் தான் காங்கிரஸ் என்ற கட்சியின் எதாச்சி அதிகாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். 33% ஓட்டு வாங்கி கொண்டு இந்தியாவை அவர்கள் ஆளுகிறாங்க. காங்கிரஸ் எதிர்ப்பு ஓட்டு அதிகமாக இருந்தும் காங்கிரஸ் ஆளுகிறது. இந்த லாஜிக்கை மாத்து, அதுதான் நோக்கம். ஆட்சியை பிடிப்பது கூட அண்ணாவுக்கு நோக்கம் இல்லை, ஆட்சியை பிடிக்க அவர் விரும்பவில்லை. முதல்வர் ஆட்சியை பிடிக்கிற சக்தியை தகுதியை திமுக பெற்றுவிடவில்லை என்று அண்ணா நினைத்தார். அதனால்தான் அவர் பாராளுமன்றத்துக்கு இருந்தார். ஆட்சியை பிடிக்கிறார்னா அவர் எம்எல்ஏக்கள் நிற்கணும், ஏன் நாடாளுமன்றத்துக்கு நின்றார்? ஆட்சியை பிடிக்க அவர் விரும்பவில்லை. மக்கள் அபரிமிதமாக ஓட்டை போட்டு நீ ஆளுகிறாயா இல்லையா என்று அவருக்கு சவால் விட்டார்கள். அந்த சவாலை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் அந்த தலைவனுக்கு வந்தது. அதனால அவர் முதல்வரான. எனவே அது முதல்வரான உடனே ராஜாஜியோடு கூட்டு சேர்ந்து அவரோடு சேர்ந்து ஓட்டு வாங்கிவிட்டு இந்த ஆட்சி பெரியாருக்கு காணிக்கைன்னு சொன்னார். ராஜாஜி குறை சொல்ல முடியாது, ஏனென்றால் கொள்கை கூட்டு இல்லை. ராஜாஜி இவரும் அவங்க ரெண்டு பேரும் பெரியவர்கள், ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்க, நிச்சயமா பிரிகிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட விரசம் இல்லாமல், கொச்சையாக பிரியாமல், கௌரவமாக பிரிந்தார்கள். ராஜாஜி சொன்னார், த ஹனிமூன் ஹஸ் கம் டு அன் எண்ட் என்று சொன்னார். அண்ணா அவர்கள் சொன்னார்கள், எஸ் வி ஷுட் ஸ்டார்ட் லிவிங் என்று சொன்னார். லைஃப் கேனாட் பி ஒன் கண்டினியூஸ் ஹனிமூன், வி ஹவ் டு லிவ், வி ஷுட் ஸ்டார்ட் லிவிங்னு சொன்னார். யாரையும் திட்டிக்கல பாருங்க, சாகர வரையில் இவரிடமிருந்து நிச்சயமாக பிரிந்து போயிட்டார். பிரிந்துதான் இருக்கிறார் அண்ணா. அண்ணாவுடைய பல விஷயங்கள்லேருந்து ராஜாஜி வேறுபட்டிருந்தார். ஆனால் யாரையும் கொச்சையாக திட்டிக் கொள்ளவில்லை. அதனுடைய விளைவு அண்ணா இறந்த பொழுது ராஜாஜி அவர்கள் சொன்னார்கள், ஃபார் யங் பீப்புள் லைக் யூ, யுவர் டியர், யுவர் சாரோ மெல்ஸ் இன் டு டியர்ஸ், பட் மைண்ட் இஸ் ஏ ஃப்ரோசன் பெயின். இளைஞர்களுக்கு உங்களுடைய துன்பம் கண்ணீராக வருகிறது, ஆனால் என்னுடைய எனக்கு இருப்பது உறைந்து போன வலின்னு சொன்னேன். ஏன்னா வயசானது, அழ முடியாது. அந்த கௌரவமும் நாகரிகமும் கடைசி வரை இருந்தது. அவர் சேர்ந்த கூட்டம் இன்றைக்கு செய்து கொள்கிற கூட்டம் ஒன்றா? காங்கிரசின் எதேச்சாதிகாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதை தவிர வேறு ஒற்றுமை மூணு பேருக்கு கிடையாது. அவரவர்கள் அவர்கள் கட்சியை நடத்தினார்கள். எனவே இப்படிப்பட்ட உயர்வான அரசியல் இந்த நாட்டிலேயே நடந்தது. இன்றைக்கு அவர்கள் உரையாற்றுவதற்கு முன்னால் ஒரு சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வது நலம் என்று கருதுகிறேன். ஒரே ஒரு செய்தி, அண்ணாவினுடைய ஜனநாயகம் என்பது, ஜனநாயகம் என்பது அண்ணா அவர்கள் அடிப்படையிலேயே ஒரு ஜனநாயகவாதி. ஜனநாயகம் என்ற தத்துவத்தை மக்களை ஏமாற்றுவதற்கல்ல, மெய்யாகவே நம்பியவர். ஜனநாயகம் மட்டும்தான் மக்களை வாழ்விக்கும் என்ற கருத்தை தான் கொண்டது மட்டுமல்லாமல் அதை வலிமையாக பிரச்சாரம் செய்தவர். உலகத்திலே இருக்கிற அத்தனை பெரிய விடுதலை வீரர்கள் எல்லாம் சர்வாதிகாரிகளாக போன காலத்திலே அவர்களை பற்றி கட்டுரைகள் எழுதி சர்வாதிகாரம் எப்படி சீர்கெடுகிறது என்று என்கிறோமா? சுகார்ணோ உலகத்தில் இருக்கிற எல்லா சர்வாதிகாரிகளை பற்றியும், தேச விடுதலைக்கு போராடி தலைவிக்கு வந்தவர்களுடைய சர்வாதிகாரம் செய்த அத்தனை பேரை பற்றியும் திராவிட நாட்டில் கற்று எழுதுகிறார். பெரியாருக்கும் அவருக்கும் இருக்கிற பல்வேறு அடிப்படையான வேறுபாடுகளில் ஒன்று, பெரியார் சர்வாதிகாரி, அண்ணா ஜனநாயகவாதி. பெரியாரை போலவே அண்ணன் எல்லாரும் ஒரே குரலில் சொல்லிப்படுவான். பெரியார் கட்சியில் தலைவருக்கு தேர்தலே கிடையாது. வாழ்நாள் தலைவர், அவரை வாழ்நாள் தலைவர் என்று அமர்த்தி அதை ஆதரித்து பேசியவர் பெயரிக்கிற அண்ணா. நீதி கட்சிக்கு அவரை தலைவராக்கி தான் திராவிடர் கழகம் என்று பெயரை மாற்றினார். நீதி கட்சிக்கு பெரியார் தலைவரான பின்னாலே அந்த கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என்று மாறியது. அதுக்கப்புறம் தலைவருக்கு தேர்தலே கிடையாது. ஆனால் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்குகிற பொழுது இதை ஒரு ஜனநாயக அமைப்பாக உருவாக்கினார். சம்பத்து தகராறு செய்கிற வரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளர் மட்டும்தான் உண்டு. தலைவர் பதவி காலியாக இருக்கிறது, அது பெரியார் என்று சொன்னது ஒரு இங்கிதம், அதை நீங்க தத்துவமாக்கப்படாது. தலைவர் பதவி இல்லையு கேட்டான், எல்லா கட்சியிலையும் இருக்காங்க, அது பெரியார் தலைவர் பதவி அது காலியா இருக்குன்னா, இது ஒரு அழகுக்கு சொன்னது. ஆனா திமுக சட்டத்திட்டத்தில் தலைவர் ஒரு பதவி இருந்ததா, அது டூ டயர் தான். பொதுக்குழு தேர்ந்தெடுக்கப்படும், மாவட்ட கழகம், கிளை கழகம. இந்த வட்டக்கழகங்கிறதே என்ன செலவோ, தலைவரை மாவட்ட செயலாளராக இருந்த தஞ்சாவூருக்கு அவர் ஊரெல்லாம் கூட்டம் பேச போவார். அப்ப வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் வட்ட செயலாளர்னு ஒன்று உண்டாக்கணும் வேலை பார்க்கறதுக்காக. அப்புறம் தான் எல்லாருக்கும் அது பொதுவாச்சு. கிளை, வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், பொதுக்குழு என்பது மாவட்டத்திலிருந்து 10 பேர் 15 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், மாவட்ட குழுவாக. அந்த பொதுக்குழு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்கும். அண்ணா காலத்து சட்டத்திட்டம் இதுதான். செயற்குழு என்பது தன்னுடைய வசதிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் செயற்குழுவை நியமித்துக் கொள்வார். செயற்குழுக்கு எலெக்ஷனாக பின்னாடி வந்தது, அந்த காலத்து காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மாதிரி தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார். காங்கிரஸில் ஒர்க்கிங் கமிட்டி அவர் நாமினேட் பண்ணுவார். நேதாஜி அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு எல்லாரும் காந்தி அவரை விரட்டி விட்டார்ன்னு சொல்லுவாங்க, அது ஒரு பைத்தியார்த்தமா. நேதாஜி தேர்ந்தெடுக்கப்பட்டார், அவர் ஒர்க்கிங் கமிட்டிக்கு எல்லாரையும் நாமினேட் பண்ணார். இவர் நாமினேட் பண்ண அத்தனை தலைவர்களிடம் உங்கள் கொள்கையோட நாங்கள் ஒத்துப்போக முடியாது, உங்களுக்கு ஒத்துப்போன ஆளுகளை நீங்கள் வச்சுக்கோங்க என்று சொன்னார்கள். அந்த சுதந்திரம் அந்த கட்சியில் விட்டு அவரால் நிர்வாகம் பண்ண முடியல, விட்டுட்டார். காந்தி ஆடி நீ போவாதேன்னு சொன்னது, இதை தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை போலவே திராவிட முன்னேற்றக் கழகம் அண்ணா இருக்கிற காலம் வரை செயற்குழுவை பொதுச் செயலாளர் நியமித்துக் கொள்வார். அதை யாரால நியமித்தார், எவன் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பானோ அவன் அதில் உறுப்பினராக இருந்தான். செயற்குழு ஒரு சின்ன குழு, அதில் அன்பழகன் இருப்பார், டி கே சீனிவாசன் இருப்பார். எனக்கு தெரியும் டி கே சீனிவாசன் தஞ்சாவூரில் தேர்தலில் நின்னார் பொதுக்குழுவுக்கு, வெறும் கார்டு எழுதி போட்டுட்டு பொதுக்குழுவுக்கு நின்னார். 14 பேர் தேர்ந்தெடுக்கணும், கலைஞரோட ஒரு ஓட்டு அதிகம் வாங்கினார். ஆனால் ஓட்டு ரிசல்ட் சொல்கிறவன் ஒரு ஓட்டை கம்மியாக சொன்னான். டி கே சீனிவாசன் ஒரு ஓட்டு கூட வாங்கினார், கார்டு எழுதி போட்டு திமுக. அந்த டி கே சீனிவாசன் செயற்குழு இருப்பார், நெத்தி மூட்டை கேள்வி கேட்பார். அப்படிப்பட்ட நேரடியாக யார் கேள்வி கேட்பார்களோ அவர்களை செயற்குழு உறுப்பினர்களாக அண்ணா வைத்துக் கொண்டார். எனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இன்றைக்கு ஃபார்முலா, இன்றைக்கும் அது ஜனநாயக அமைப்பு வைத்திருக்கிறது. அதில் உள்ளீடு இருக்கிறதா, ஸ்பிரிட் இருக்கா, அது வேற விஷயம். ஆனால் அந்த அமைப்பு இன்றைக்கு வரைக்கும் அது அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அமைப்பு, அந்த அமைப்பை மாற்றிட்டா பேர் கெட்டு போவேன்னு மாற்றாமல் வச்சுருக்காங்க. இந்த தலைவர் என்பது வெறும் அவைத்தலைவர் தான், நாட் பிரசிடென்ட், அவைத்தலைவர் தான். சம்பத்துக்கு வருத்தம் வந்த பொழுது அவரை திருப்திப்படுத்துறதுக்காக அவர் அவைத்தலைவர்னு ஒரு பொறுப்பில் வச்சாங்க. அவர் அதையும் விட்டுட்டு அந்த போயிட்டான், நானும் கெட்டான் கட்சியும் கெடுத்தார் போயிட்டார். ஆனால் தலைவர் என்ற பதவி அண்ணா மறைவுக்கு பின்னால் நெடுஞ்செழியனுக்கும் கலைஞருக்கும் விவகாரம் வந்த பொழுது தலைவர் என்ற பதவி உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பொதுச் செயலாளர் தான் சட்டப்படி அதிகாரம் உள்ளவர், ஆனால் எல்லா அறிவிப்பும் கலைஞர் தான் சொல்றார். அண்ணா முழுக்க முழுக்க ஜனநாயகத்தை நம்பியவர், ஜனநாயகமாகத்தான் இருக்க வேண்டும் என்று விரும்பியவர். எவ்வளவு அதிகமாக அவர் நம்பினார் என்றால், அவர் பேசிய அத்தனை பேச்சுக்களையும் நீங்கள் பாருங்கள், எழுத்துக்களை பாருங்கள், நான் என்று பேசியது மிகவும் குறைவு. நாம் என்றே அவர் பேசினார், நம்முடைய கழகம் என்று பேசினார். இந்த கழகம் என்பது ஒரு கூட்டு முயற்சி என்பதை கட்சிக்காரனுக்கு சொல்லிக் கொடுத்தார். உண்மையாகவே இது அண்ணாவினுடைய அறிவாலும் ஆற்றலாலும் தியாகத்தாலும் உருவாக்கப்பட்ட மாளிகை. முழுக்க முழுக்க யாராவது ஒரு தனி மனிதன் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உரிமை கொண்டாட முடியும் என்றால் அது அண்ணா மட்டும்தான். ஆனால் அண்ணா அந்த உரிமை கொண்டாடவே இல்லை. திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை ஜனநாயகத்திற்கு பழக்கினார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சேலத்திலே ஒரு பொதுக்குழு நடந்தது, எனக்கு ஆண்டு மறந்து போச்சு. அந்த காலத்து பொதுக்குழுவுக்கு தலைமை தாங்குகிறவர், மாநாட்டுக்கு தலைமை தாங்குகிறவர் பொதுச் செயலாளர் தான். அதனால்தான் திருச்சி மாநில மாநாட்டுக்கு நெடுஞ்செழியன் தலைமை தாங்கினேன். ஏனென்றால் அவர் பொதுச் செயலாளர். தம்பி வா, தலைமை தாங்க வா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம் என்று வரவேற்புரை சொன்னார். மூணே வாக்கியம். டிகேஎஸ் சொன்னார், அப்ரஹாம் லிங்கனுடைய கெட்டிஸ்பர்க் பேச்சு இலக்கியம் என்று சொன்னால் இது பேர் இலக்கியம் என்று சொன்னார். அந்த வார்த்தை எல்லாரும் உல்லாசமா சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இப்ப யாரும் சொல்றதில்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? நெடுஞ்செழியன் என்கிற ஒரு மனிதன், அண்ணாவால் பிடித்து வைக்கப்பட்ட ஒரு மனிதன், உருவாக்கப்பட்ட மனிதன். அண்ணா இல்லை என்றால் இங்க தமிழாசிரியர் இருப்பார் அதிகபட்சம், இல்லை இங்கே ஆபீஸ்ல கிளார்க்கா இருப்பார், இல்லை ஆபீஸராக கூட இருக்கலாம். ஆனால் தலைவராக முடியுமா? அண்ணாவால் உருவாக்கப்பட்ட அவருடைய தம்பி, அவரை தம்பி வா, தன்னால் உருவாக்கப்பட்ட ஒரு தம்பி அழைத்து தலைமை தாங்கவா. இப்ப என்ன பண்றான்? நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ்னு போடுறான், மருத்துவர் சா ராமதாஸ் திடீர்னு இங்கிலீஷ்ல தமிழுக்கு போனவங்க, இப்ப நிறுவன தலைவர் என்று போட்டுக் கொள்கிறார். அண்ணா அப்படி சொல்லல, தம்பி வா, தலைமை தாங்கவா, ஆணையிடு, உன் வழி நடக்கிறோம், நான் உனக்கு கட்டுப்படுகிறேன். நெடுஞ்செழியன் என்ற பொதுச் செயலாளருக்கு கட்டுப்படுகிற சாதாரண தொண்டனை போல் நானும் ஒருவன். ஜனநாயகத்தை நமக்கு கற்றுக் கொடுத்தார், இவன் கத்துக்கல. ஜனநாயகத்தினுடைய இலக்கணம் என்னவோ அதை அன்றைக்கு மேடையிலே முழங்கினார். அப்பேற்பட்ட அவர் முதல் பொதுச் செயலாளர் இருக்கிற பொழுது அவர் கொடுத்தது சரியா வர்றதில்லை அப்படின்னு பல குறைகள் சொன்னார்கள். இது அண்ணா காதுக்கு போச்சு. சேலத்தில் பொதுக்குழு இதை காதலை விழுந்த உடனே அண்ணா சொன்னாங்க, என் மேல சில குறைபாடுகள் இருக்கு, அதை எல்லாரும் நீங்க வந்து சுதந்திரமாக விவாதம் செய்ய வேணும், வெளிப்படையாக பேச வேணும், குற்றச்சாட்டு இருந்தா சொல்லுங்க, நான் சமாதானம் சொல்லுங்க என்று சொன்னார். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு எல்லாரும் மறைச்சாங்க. நோ, நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். அந்த குற்றச்சாட்டுகள் சமாதானம் சொல்லப்படுகிற வரையில், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற வரையில் நான் பொது அமை தலைவராக உட்கார முடியாது. ஆசத்தம்பியை தலைவராக உட்கார வச்சு, ஆசத்தம்பின்னு என்னுடைய ஞாபகம், ஆசத்தம்பியை தலைவராக உட்கார வச்சு அண்ணாவை பற்றிய குறைபாடுகளை சொல்ல செய்து அதுக்கு அண்ணா சமாதானம் சொல்லி நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு பொதுக்குழு சொன்னதற்கு பிறகு அண்ணா நடத்துறார். பொதுக்குழு ஜனநாயகத்தை அவர் பிராக்டிஸ் பண்ணார், வெறும் ஒப்புக்கு சொன்னார். அதே திருச்சி மாநாட்டுக்கு அந்த தலைவர் பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை, என்னால் சொல்ல முடியும், தேவையில்லைப்போ. எனக்கு மதுரை முத்து சொன்னது. ஒருத்தர் மாநாட்டுக்கு வரல, உடனே முத்தும் அம்பிலும் போய் அண்ணா மாதிரி வருத்தமாக இருக்காரு, நீங்கள் கூப்பிட்டா வந்துடுவார் என்று சொன்னார். இதுக்கு முன்னாடி ஒரு பிரசிடென்ட் இருக்கு, தூத்துக்குடி மாநாட்டுக்கு அண்ணா போகலை, கட்சிக்காரன் முறை பெரியாரை போய் கவிட்டான், என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டான். பட்டுக்கோட்டை அழகிய அந்த மாநாட்டில் தான் அண்ணாவை கண்ணாமண்ணான்னு திட்டினார். அண்ணாக்கு தொண்டர் சமாதானம் அடையாது, பெரியாருக்கு தெரிந்தது. ஆமா, எல்லாரும் திட்டம், பெரியாரு சமாதானப்படுத்த முடியல. தொண்டர்களை சமாதானப்படுத்துவதற்காக ஈரோட்டிலே தனி மாநாடு போட்டு அந்த கால வழக்கப்படி மாநாட்டு தலைவராக அண்ணாவை ஊர்வலமாக அழைத்து வந்து பெரியார் நடந்து வந்தார். அண்ணாவுடைய அண்ணாவை நான் காப்பாற்றுகிற பெருமைப்படுத்துகிறேன் என்று தொண்டர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் பெரியாருக்கு வந்தது. அதை நினைச்சுக்கிட்டார் அந்த இந்த தலைவர். திருச்சி மாநாட்டுக்கு வரல, வரலன்னு சொன்ன உடனே அண்ணா வருத்தமா இருக்கார், கூப்பிடுங்கண்ண, முத்து சொன்னது சொன்ன உடனே, ஏன் 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 என் உண்டு கல்யாணமா காது குத்தார், இதான் நீங்க கவனிக்கணும், ஏன் உண்டு கல்யாணமா காது குத்தார், கட்சியா, கட்சி மாநாடு எனக்கு ஒன்று சொந்தமாது, எவனுக்கு கட்சியில் சொந்தம் இருக்குன்னு நினைக்கிறானோ அவன் வரட்டும், வராதவன் போகட்டும். ரெண்டு விஷயம் இருக்கிறது, அண்ணாவை யாரும் மிரட்ட முடியாது, அண்ணா அமைதியானவரை தவிர அண்ணாவை எவனை அச்சுறுத்த முடியாது, மிரட்ட முடியாது. வந்தாவரான் வராட்டி போறான்ட்டு இல்லைண்ணே, ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் பண்ண மாட்டேன். முதல் கேள்வி என்ன? இல்லை, ஏன் வீட்டு கல்யாணமாக காது குத்தா, கட்சியா, கட்சி தனக்கு சொந்தம் என்று அவர் சொன்னதில்லை, அப்படி கருதவில்லை, கருதி இருந்தால் கூப்பிட்டு பாடுற. அடுத்த விஷயம், என் பேரை சொல்லி கூப்பிடாதேன்னு அண்ணா வர வராட்டி போகிறான்ட்டு. அப்போ முத்துக்கிட்டி அம்பேத்கின்னு சொன்னாரா, அவன் சும்மா தான் இருந்தான், நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை தலைவனாக்கிட்டீங்க. இதை சொல்வதற்கு காரணம், கழகத்தை அவர் தொண்டர்களுக்கு சொந்தமான இயக்கமாக கருதினாரே அல்லாமல், இது தனக்கு சொந்தம், மற்றவர்களெல்லாம் தனக்கு அடிமை என்று அவர் கருதவில்லை. இது அவருடைய உள்கட்சி ஜனநாயகம். வெளியிலே ஜனநாயகத்தை எப்படி மதித்தார்? திமுக வழக்கறிஞர் மாநாடு என்று அண்ணாவினுடைய யோசனையின் பேரில் 66 தஞ்சாவூர் நடத்தணும். அந்த மாநாட்டில் தீர்மானமெல்லாம் அவர் தான் எழுதினார். அந்த தீர்மானத்திலே ஒன்று, அதில் சுவையான நிகழ்ச்சி நினைவுக்கிறது, தோழர் எல் கணேசா அப்போ அவர் ப்ராக்டிஸ் பண்ணல, ஆனால் வழக்கறிஞர், நாங்கள் வரையறுப்புக்குள்ள அவரையும் செயலாளராக வைத்திருந்தோம். மத்தியானத்தில் நாராயணசாமி அவர்கள் உட்கார்ந்து தீர்மானம்லாம் எழுதணும், தீர்மானத்தெல்லாம் வரைந்து கொடுத்தவர் அண்ணா. அதில் ஒரு தீர்மானம், தேர்தலுக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் அமைச்சரவை ராஜினாமா செய்வார், அப்பொழுதுதான் தேர்தல் செம்மையாக நடக்கும் என்று அண்ணா ஒரு தீர்மானம் கொடுத்தார். அதை நாங்கள் எழுதுறோம். உடனே கணேசன் சொன்னார், வாட் இஸ் இஸ் தெர் இஸ் நோ பிரசிடென்ட் ஃபார் திஸ் ஈவன் இன் இங்கிலாந்து அப்படின்னார். எல் கணேசன் திருத்தரப்பூரில் பன்னீர்னு ஒரு வக்கீல் இருந்தார். உடனே நாராயணசாமி சார், இதெல்லாம் எதாவது எழுதிட்டு கணேசன் சொல்லுவார் எழுதுங்க அப்படின்னாரு. கடுப்பா இல்லை என்ன இல்லை, அண்ணா சொன்ன தீர்மானம் நீ என்ன பெருசா, அவருக்கு தெரியாதா இங்கிலாண்டில் இருக்கிறது தெரியாதா அவருக்கு? எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு வழக்கத்தை நம் நாட்டுக்காக 6 மாதங்களுக்கு முன்னால் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற தீர்மானத்தை, ஜனநாயகம் வாழ வேண்டும் ஆனால் இது தேவை என்று தீர்மானத்தை தஞ்சாவூரில் நாங்கள் நிறைவேற்றினோம். ஜனநாயகத்தின் முன்மாதிரியாக இருக்கிற இங்கிலாந்தில் இல்லாத விட இருக்கிறத விட அதிகமாக நான் யோசித்தேன். இந்த ஜனநாயக பண்புக்கு ஒரு உதாரணம். அதுக்கு அடுத்தது மாணிக்கவாசத்தை அழைச்சி நல்லா மேடையில் பேச 66 இது மேடையில் பேசக்கூடியவர்களாக ஒரு பட்டியல் தயார் பண்ணி கொடுது எனக்குன்னு அண்ணா. ஏன்னு கேட்டால் திமுக காரன் மேடை போடுவோம் ஊர் ஊர், மேடையில் இவர்கள் போய் பேச வேணும், திமுகவுக்கு ஓட்டுன்னு கேட்க வேண்டாம். இந்திய அரசியல் சட்டம் என்ன, அதிலே மக்களுக்கு என்ன அதிகாரம், அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம், தேர்தல் எப்படி நடக்கிறது என்று வகுப்பு நடத்தணும், இதை விளக்கமாக சொல்லணும், அதற்கு ஒரு பட்டியல் வேணும்னு சொன்னேன். மக்களுக்கு அறிவு புகட்டி கருத்து தெளிவு கொடுத்து மக்களுக்கு கருத்து விளக்கம் சொல்லி ஆட்சியை பிடிக்க வேண்டுமே அல்லாமல் மயக்கி பிடிக்கிற வேலை கூடாது என்பதற்கு இது அடையாளம். ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தேவை என்ன என்றால், சராசரி கல்வி, அரசியல் கல்வி ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கணும். அரசியல் கல்வி சராசரி குடிமகனுக்கு இருந்தால்தான் தேர்தல் என்பது பயனுடையதாக இருக்கும், ஆட்சி ஒழுங்காக அமையும். அந்த காலத்திலே பிளாட்டோ சொன்னார், அறிவாளிகள் அரசியலை புறக்கணிப்பதற்கு அவர்களுக்கு தண்டனை முட்டாள்களின் ஆட்சின்னு. இன்னைக்கு அதான் நடக்குது. நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு வீட்டில் உட்காந்துக்குவோம், அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? கருத்து விளக்கம் கொடுக்க வேண்டும் என்கிற ஜனநாயகத்தின் அடிப்படையை அண்ணா நிறைவேற்ற பாடுபட்டார். இதை செயல்படுத்துறதுக்கு முன்னால் தேர்தல் வந்துச்சு, அதனால் அந்த முயற்சியை கைவிட்டோம். அடுத்தது சீன ஆக்கிரமிப்பு வந்தது. சீன ஆக்கிரமிப்பின் போது அண்ணா அவன் சிறையில் இருந்தாங்க. ஆக்கிரமிப்புனால கொஞ்ச நாள் முன்னாடி அவரை விலைவாசி உயர்வு போராட்டத்திலே சிறைக்கு போன அண்ணா அந்த காலம் முடிவதற்குள்ளாக விடுதலை பண்ணாங்க. ஏன்னா எல்லா கட்சியினுடைய ஆதரவும் போர் ஆதரவு வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். கடற்கரையில் கூட்டம், அந்த கூட்டம் ஆக்கிரமிப்பு நடந்து ஒரு வாரம் 10 நாள் ஆகிவிட்டது. இந்த சீன ஆக்கிரமிப்புக்கு ஒரு தத்துவ விளக்கத்தை அதுவரை யாரும் சொல்லல. ஒவ்வொரு ஆக்கிரமிப்புக்கும் ஒரு தத்துவம் சொல்லுவான். இந்தி சீனி பாய் பாய் என்று நேரு சொன்னார். பேங்காங் மாநாட்டிலே இந்தியாவும் சீனாவும் கைகோர்த்து கொண்டது. சீனா ஆக்கிரமிக்கிறது, அது கம்யூனிஸ்ட் நாடு, இது சோசியலிச நாடு, அது ஒரு சோசியலிச நாடு. ஒரு சோசியலிச நாடு இன்னொரு சோசியலிச நாட்டின் மீது படையெடுக்கிறதே எப்படி? நேரு பதில் சொல்லல. எந்த அரசியல் தலைவனும் இதற்கு விளக்கம் சொல்லவில்லை, இதற்கு ஒரு சமாதானம் சொல்லல, காரணமும் சொன்னது. அண்ணா அவர்கள் கடற்கரையில் பேசுகிற பொழுது சொன்னார், சமதர்ம பூங்காவில் இருந்து இந்த நச்சுக்காற்று வீசும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. சேனா என்கிற சமதர்ம பூங்காவில் இருந்து இந்த நச்சுக்காற்று வீசும் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இந்த படையெடுப்பு என்பது இந்தியாவின் மீது சீனாவின் படையெடுப்பு அல்ல. ஜனநாயக தத்துவத்தின் மீது சர்வாதிகார தத்துவம் படையெடுக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அந்த இந்தியாவில் இருக்கிற ஜனநாயகத்திற்கு இன்றைக்கு ஆபத்து வந்திருக்கிறது. அப்பொழுது ஒரு உதாரணம் என்ன, மனிதனுடைய அரசியல் கண்டுபிடிப்புகளிலேயே இதுவரை கிடைத்திருக்கிற கண்டுபிடிப்புகளில் மிக உயர்வான கண்டுபிடிப்பு ஜனநாயக தத்துவம். இந்த தத்துவம் வேறொரு தத்துவம் வருகிற வரையிலே இதுதான் சிறப்பானது, அதை காப்பாற்ற வேண்டும். ஜனநாயகம் என்பது சமாதான காலத்திலே மட்டுமல்ல, அமைதி காலத்திலே மட்டுமல்ல, போர்க்காலத்திலும் அதுதான் சிறந்த தத்துவம் என்பதை உலகுக்கு காட்ட வேண்டிய கட்டாயம் சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அதை நாம் இன்றைக்கு காட்ட வேண்டும். போர் வந்தாலும் ஜனநாயகம் தான் சிறந்த அமைப்பு என்பதை காட்டியாக வேண்டும். ஜனநாயகத்திலே பல கட்சிகள் இருக்கின்றன, எதிர்முதிருமாக இருக்கின்றன. அப்படி இருந்தால்தான் ஜனநாயகம் நடக்கும். கையிலே 5 விரல்கள் இருக்கின்றன. எனக்கு தெரிஞ்சு ஜனநாயகத்துக்கு இப்படி விளக்கம் சொன்னவங்க ஒன்றும் இல்லை. அண்ணா சொன்னார், மேடையில் சொன்னார், 5 விரல்கள் இருக்கின்றன. 5 விரல்களும் மாறி மாறி இருக்கின்றன. 5 விரல்களும் ஒரே மாதிரி இருந்தால் அது பயன்படாது. இப்படி வேறுபாடாக இருந்தால்தான் பயன்படும். அதை போல கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் எதிரி வருகிற பொழுது 5 விரல்களும் சேர்ந்து முஷ்டியாக மாறுகிறது. இந்த போர்க்காலத்தில் எல்லா கட்சிகளும் சேர வேண்டும். இது ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வழி என்று சொன்னார். யாராவது சொல்லி கேட்டிருக்கீங்களா ஜனநாயகத்தில் இருக்கிற கட்சிகளை பற்றி? அதை சொன்னது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற ஜனநாயக நாடுகள் எல்லாம் இந்த போரில் இந்தியாவை ஆதரிக்க வேண்டும். ஏனென்றால் உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியா இந்த போரிலே தோற்று போனால் ஜனநாயக தத்துவத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை போய்விடும். போர் வந்தால் ஜனநாயகம் கெட்டுப்போகும் என்று எல்லோரும் பயப்படுவார்கள். எனவே ஜனநாயக தத்துவத்திலே நம்பிக்கை இருக்கிற அத்தனை நாடுகளும் இந்தியாவை ஆதரிக்க வேண்டும். இது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் நடக்கிற போர் என்று முதல் முதலாக அண்ணா சொன்னார். இது பத்திரிகையில வந்த அண்ணா முதலமைச்சராக வருகிற வரையில ஹிந்துலையோ தினமணியிலையோ அண்ணா பேரே வராது. என்ன, அவங்க எல்லாம் தத்துவ ஞானிகள் பேர் தான் எழுதுவான். இது பேப்பர்ல வரல. ஆனால் சரியாக ஒரு 4 அல்லது 5 நாள்கள் கழித்து இந்த கருத்தை நேரு ரேடியோவில் பேசினார். அண்ணா கடற்கரையில் பேசி கூறிய கருத்தை நேரு ரேடியோவில் பேசினார். இதை பார்த்து பேசினாரா இல்லையா எனக்கு தெரியாது. ஜனநாயகத்தின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை அண்ணாவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையினால்தான் தான் தோற்று போனார். காஞ்சிபுரத்தில் தோற்று போனார். அப்பொழுது அண்ணா அவர்கள், மக்கள் முட்டாள்கள், காசுக்கு அடிமையாயிட்டான், சாமி மூட நம்பிக்கைக்கு அடிமையாகிவிட்டான் என்று ஒரு வரி கூட எழுதவில்லை. அறுவடையும் அணிவகுப்பும் என்ற தொடர் கட்டுரை திராவிட நாட்டில் 3 வாரங்கள் வந்தன. இன்றைக்கு அவருடைய கடிதங்களை தொகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கும். அறுவடையும் அணிவகுப்பும் அந்த கட்டுரையில் எழுதினார். அதை கட்டுரை எழுதுவதற்கு முன்னால் எஸ்ஏஏ கிரவுண்டில் சட்டமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டத்தில் அண்ணா சொன்னார்கள், செலடின் மன்னனுக்கும் ரிச்சர்ட் மன்னனுக்கும் சிலுவை யுத்தத்தில் நடந்த ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தப்படி ரிச்சர்ட் மன்னனுடைய படை உள்ளே போகலாம், ஆனால் மன்னன் உள்ளே போகக்கூடாது. அந்த மன்னன் நிலையிலே நான் இருக்கிறேன், நான் வெளியே இருக்கிறேன், என்னுடைய படை உள்ளே போகிறது. நான் இந்த நாட்டிலே ஒரு கேள்விக்குறி, நான் உள்ளே இருந்தால் என்ன வெளியே இருந்தால்? தலைவன் இல்லாத படை தலைவரை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும், படை இல்லாத தலைவர் படைக்கு எங்கே போவான்? நான் மட்டும் வெற்றி பெற்று போவதற்கு பதிலாக அவர்கள் போனது மேல் என்று சொல்லிவிட்டு சொன்னார். முன்பே ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், நினைவுக்கு சொல்லுகிறேன். ஜெருசலத்துக்கு உள்ளே போகிறவர்கள் என்று சொல்லாமல் மாதா கோயிலுக்கு உள்ளே போகிறவர்கள் மாதா கோயிலின் மணி ஓசை கேட்டு மயங்கி விடாமல் கர்த்தரின் அருள் தங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று கருதாமல் தங்களுடைய ஜபமாலைகளுக்கு தங்கமுலாம் பூச்சுவதிலே காலத்தை செலவிடாமல் யாருக்காக கர்த்தரின் அருளை பெற வந்தார்களோ அவர்களுக்கு அதை பெற்றுத் தருவார்கள் என்று உறுதி கூறுகிறேன். ஒரே வாக்கியம் தான். முதல்ல சொன்னது உள்ள போறவனுக்கு அட்வைஸ். திமுக எப்படி கெட்டது? மாதா கோயில் மணி ஓசையில மயங்கினான், ஜபமாலைகளுக்கு தங்கமுலாம் பூச்சினான், கர்த்தரின் அருள் தங்களுக்கு மட்டும் கிடைத்தால் போதும் என்று கருதி விட்டதுனால அழிஞ்சான். அண்ணா 62 சொன்னார். இதே கருத்தை கட்டுரையில் எழுதினார். அப்படி எழுதுகிற பொழுது சொன்னார், பணம் வெள்ளமாக பாய்ந்தது என்கிறார்கள், பாயட்டுமே, அதையும் மீறி அல்லவா மக்கள் எனக்கு வாக்களிக்க வேண்டும், வாக்களித்திருக்க வேண்டும். தங்க கிண்ணத்திலே விஷத்தை தருகிறார்கள் என்பதற்காக யாராவது சாப்பிட்டு விடுவார்களா? பணம் தருகிறான் என்பதற்காக காங்கிரஸ் ஆட்சி மோசம் என்று தெரிந்தால் ஓட்டு போடுவானா? சொன்ன உதாரணத்தை பாருங்க. தங்க கிண்ணத்திலே பால் விஷம் தந்தால் குடித்து விடுவார்களா? ஏறப்படி வாக்கு போட்டார்கள், நாம் பிரச்சாரம் சரியாக இல்லை, மக்களுக்கு விளக்கம் சொல்லவில்லை, ஊர்வராக விளக்கம் சொல்ல வேண்டும், தெரு தெருவாக விளக்கம் சொல்ல வேண்டும், நம் மீது குறை என்று சொன்னார். இன்னைக்கு யாராவது சொல்றானா? பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிட்டா மிஷின் அடிப்பாரு. மக்கள்கிட்ட இருந்தாங்க என்ன பண்ண முடியும்? மக்கள் வெள்ளமா ஓட்டு போட்டா என்ன பண்ண முடியும்? மக்களின் மீது நம்பிக்கை வைத்தவர் அண்ணா ஆட்சிக்கு வந்தவுடன் வானொலியிலே பேசினார். உங்களுக்காக நான் இல்லை, உங்களால் நான் என்று சொன்னார். வானொலியில் மக்களால் தான் நான் இருக்கிறேன், மக்களுக்காக இருக்கிறேன். மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என்பது அந்த காலத்து பாடல். மக்கள் உயிர்த்தே மன்னன் வழி என்பது இந்த காலத்து வழக்கம். அது ஜனநாயகம். அதை உண்மையாக நம்பினார். அவருடைய கட்சி நடத்துகிற காலத்தில் எத்தனை பத்திரிகைகள் அவங்க விருப்பத்துக்கு பத்திரிகை நடத்தின தடை உண்டா? தனியரசு என்ற பத்திரிகை ஆசத்தம்பி நடத்தின, அண்ணா படத்தை தலையிடா போட்டான் ஆசத்தம்பி, கட்சி விட்டு அனுப்பலையே. அண்ணாவின் மன்னன் என்று கட்டுரை எழுதினார் சம்பத், தென்றல்ல சம்பத் வெளியே அனுப்பப்படவில்லை. திருச்சியில கூட்டம் பேசுறார், சம்பத் பேசினான், கண்ணாசன் பேசுறார், நான் கேட்டேன். பொழுதுபோக்கு அரசியல் நடத்துகிறார் அண்ணாவை. நாம் வந்து மாநாட்டிலே இருக்கிற விளம்பர நோட்டீஸிலே பின்பக்கத்திலே தீர்மானம் எழுதி நிறைவேற்றினோம். இவெல்லாம் அரிஸ்டாட்டல், பிளாட்டோ, இந்த சம்பத்தும் கண்ணதாசனும். அண்ணா பொழுதுபோக்கு அரசியல் நடத்துகிறாரா? காமராஜருடைய கையும் அரசியல், காலும் அரசியல், வாயும் அரசியல், வாழும் அரசியல். அப்படிப்பட்ட அரசியல் தலைமை நமக்கு தேவை என்று சம்பத் பேசினார். அதற்கு கூட அண்ணா வெளியேற்பலையே. பேசியதை நான் கேட்டேன். நான் 8 பக்கம் அண்ணாவுக்கு எழுதினேன். கட்சி தடை, கட்சி கட்டுப்பாட்டை மீறி இப்படி பகிரங்கமாக உங்களை குற்றம் சாட்டுகிறார் சம்பத்து கண்ணதாசனம், ஏன் அவங்க மேல் நடவடிக்கை இல்லை என்று நான் படிக்கிற காலத்தில் அண்ணாவுக்கு கடிதம் எழுதினேன். நடவடிக்கை இல்லையே. இங்க உதவாங்கினாரு கண்ணதாசன், நேரா போய் சென்னையில போய் நான் உண்ணாவிரதம்னு சொன்னார் சம்பத். எல்லாம் இவருக்கு எதிராக சம்பத்து அண்ணாவை நேரடியாக குறிவைத்து அவர் தாக்குகிறார். அந்த சம்பத்து கிட்ட போய் எப்படியாவது சாப்பிடுறார், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன், கெஞ்சினார் அண்ணா சாப்பிட சொல்லு. டி கே சீனிவாசன் சொன்னார், சம்பத் வெளியே அறிவித்து விட்டு உண்ணாவிரதம் இருந்தார், அண்ணா சொல்லாமல் பட்டினி கிடந்தார். பட்டி கிடந்தார் அண்ணா சாப்பிடல, சம்பத்து சாப்பிட்ற வரைக்கும் அண்ணா சாப்பிடல. அந்த அண்ணாவைத்தான் சம்பத் மடாதிபதி என்று சொன்னான். அண்ணா இறந்து போன பொழுது ஆர்வ மிகுதியினால மக்கள் கூட்டம் போய் கல்ல பேக்கிறான், மேல இருக்க கூரையை பேக்கிறான். அண்ணா உடம்புலேயே ஒரு கல் உழுந்தது. அப்புறம்தான் ராஜாஜி காலுக்கு வழியே கொண்டு வந்தார். அதை காட்டுமராண்டி கூட்டம் என்று இந்த சம்பத் சொன்னான். காட்டுமராண்டி கூட்டமா புத்தவருடைய பண்ணுக்கு கண்டியில தூக்கி வச்சிருக்கான். புத்தருடைய உடல் பகுதிகள் எங்கெங்க இருக்கின்றனவோ அதெல்லாம் வைக்கிறாருன்னா சூபி. எந்த பெரிய மனுஷன் செத்து போனாலும் என்ன நபியோட முடி இருக்கு காஷ்மீர் இல்லைங்கிறான் சாமி கும்பிடுறான். இது மக்களுக்கு நம்பிக்கை. அண்ணா மட்டும் கிடைச்சிருந்தா பாட்டு பாட்டா எடுத்துட்டு போயிருப்பான், அண்ணாவுடைய கையின்னு கையில வச்சுக்குவான். அவ்வளவு பக்தி அண்ணா மீது. அதை புரிஞ்சு கொள்ளாமா அதை காட்டுப்படாண்டி தரணும்னு சொன்னான். சம்பத், அந்த சம்பத் மேடையில போய் அவன் செருப்பு விழுந்தது, செருப்பை வச்சுனான் கட்சிக்கார. உடனே இது அண்ணா தூண்டுதல் நடக்குதுன்னு சொன்னான் சம்பத். மாஞ்சில் மனவரை அண்ணா பதில் சொன்னார், ரெண்டு விஷயத்துல நீ தெரிஞ்சுக்கணும். அவர் எச்சு பக்கடாவத்துன்னு அரசியல் கத்துக்கிட்டவன், அவர் கூடவே படுத்திருந்தவனாச்சே, அவருக்கு இந்த குணம் வருமா இப்படி சொல்லலாமா? இன்னொரு விஷயத்துல நீ தெரிஞ்சுக்கணும், அண்ணா சொல்லி செருப்பு வீசப்பட்டிருந்தால் மேடையில இருந்து செருப்பு எடுத்திருக்க மாட்டான், செருப்புக்குள்ள இருந்து ஒன்ன எடுத்திருப்பான். மனவரன் சொன்ன அவ்வளவு தாக்கிய சம்பத்தை திரும்ப ஒரு வார்த்தை அண்ணா பேச, சம்பத்தை இந்த கடகத்திலே தக்க வைத்துக் கொள்கிற சக்தி எனக்கு இல்லை, பொதுவாழ்வில் எனக்கு ஏற்பட்ட தோல்வி என்று அண்ணா சொன்ன. அவருடைய ஜனநாயகம் என்றால் நேரு பெரிய ஜனநாயகவாதி என்று பெயர். ஆனால் அவர் கூட அவர் காலத்தில் பட்டேல் பேரை சொன்ன உட்கார வச்சுருவோம், அவர் காலத்தில் சர்வாதிகாரம் வளர்ந்து விட்டது. ஆனால் அண்ணா சாகர வரையில் ஜனநாயகவாதியாக இருந்தார். அவருடைய விளைவாக எனக்கு சாக போகிறோம் என்று அண்ணாவுக்கு தெரியும். எனக்கு பிறகு இவன் தான் சொன்னாரா? எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதி, அவர் பார்த்து இவர்தான் என்று சொல்லிவிட்டு போயிருந்தார். மாற்றி இருக்க முடியுமா? வேறால தேர்ந்தெடுக்க முடியுமா? கட்சிக்காரா விடுவானா? சொல்லவில்லையே. அண்ணா ஒரு முறை சிறையில் இருந்தார், எம்எல்சி தேர்தல் நடக்கிறது, யாரை நிறுத்துவது என்று முடிவு செய்ய வேண்டும் என்று அவரை கேட்கிற பொழுது, நான் உள்ளுக்குள்ள இருக்கிற நான் முடிவெடுத்தா சரியா இருக்காது, வெளியே இருந்து எடுத்துக்கோங்க. சொல்ல முடியுமா? இன்னைக்கு தும்மறதுக்கு கூட கேட்கணும், குளிக்கிறதுக்கு கேட்கணும், சட்டம் போட கேட்கணும் நீங்க. ஆனால் கட்சியில் எடுக்கிற முடிவை எடுப்பதற்கு நான் உள்ளே இருக்கிறேன், வெளியே இருக்கிற நிலவரத்தை பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. சி வி ராஜகுமார் எம்எல்சி ஆக்க வேண்டும் என்ன அண்ணாவுக்கு ஆசை சொல்லல. அவர் சிறையில இருக்கிற பொழுது எழுதிய குறிப்பில் எழுதியிருக்கிறார், கழகத்தை தாண்டி எனக்கென்று தனிப்பட்ட ஆசைகள் இல்லை. இப்பவும் பிரிட்டில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்படி யார், அப்படி எனக்கு ஏதாவது இருக்குமானால் அதை நிறைவேற்றி வைப்பதிலே பலருக்கு விருப்பம் இல்லை. அதனால்தான் டி கே சீனிவாசன் சொன்னார், எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது எதையும் தாங்கிய இதயம் மட்டுமல்ல, எதை எதையோ தாங்கி தர வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளான இதயம் என்றார். அப்படிப்பட்ட துன்பங்களுக்கு இடையில் ஜனநாயகத்தை, கழகத்திலே இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினரும் தன்னை தலைவராக நினைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கையை, கட்சி நடத்த வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியை ஒவ்வொரு திமுக தோழனுக்கும் அவர் உருவாக்கினார். நாட்டிலே ஜனநாயக மரபுகளை உருவாக்கிவிட வேண்டும் என்று அவர் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார். அதனுடைய விளைவுதான் முதலமைச்சராக பதவியேற்ற பின்னால் காமராஜரை பார்த்தார், சி சுப்பிரமணியத்தை பார்த்தார், ரத்தோத்தரத்தை பார்த்தார். இவங்கெல்லாம் யாரு? அண்ணா துறைக்கு அரசியல் தெரியாதுன்னு சொன்னவங்க. ஏனென்றால் அவருக்கு தன்னம்பிக்கை இருந்தது, அவருக்கு நெஞ்சத்திலே அச்சம் இல்லை, தாழ்வு மனப்பான்மை இல்லை, உண்மையின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். அதனால் ஜனநாயகம் என்ற தத்துவத்தை அவர் மெய்யாக நம்பியதால் அவரால் எல்லா காரியங்களையும் ஜனநாயக முறையிலேயே நிறைவேற்ற முடிந்தது என்ற கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் முன்னால் நம்முடைய மறைமலையானவர்களை பேருரையாற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். நம்முடைய மறைமலையானவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக அவருடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 1961 நம்ம சுப்பராயல் பேசுகிறப்ப கூட சொன்னார், உபேஷ் குப்தா ஒரு தீர்மானம் கொடுத்தார் பிரேட் பில் ராஜ்யசபாவில், தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி உபேஷ் குப்தா ஒரு தீர்மானம் கொடுத்தார் ராஜ்யசபாவில். அண்ணா அதை ஆதரித்து பேசினார். அதுக்கு அண்ணாவுடைய பேச்சுக்கள் அடங்குற அந்த புத்தகத்தில் இருக்கும், காலமை ஸ்டேட் தமிழ்நாடுன்னு. அதில் காங்கிரஸ்காரங்க யாரோ ஒரு ஆள், அவன் பேர் மறந்துட்டான், பேர் அவர் சொல்கிறாரோ இல்லையாண்ணா. அதெல்லாம் தமிழ்நாடுல பேர் வச்சதுக்கு ஆதரவே ஆதாரமே இல்லைட்டான். அண்ணா பரிபாடல் 18-10 அது இதுன்னு சிலப்பதியார மணிமேகலை ராஜ்யசபால இருக்கு. ஒவ்வொரு இலக்கியத்திலையும் தமிழ்நாடு எப்படி வந்திருக்குன்னு அண்ணா அந்த பேச்சில் சொல்லி காமிச்சேன். கால் மை ஸ்டேட் தமிழ்நாடு என்ற அந்த பேச்சிலேயே அண்ணா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதை உங்கள் நினைவுக்காக சொன்னேன். எனவே நிறைய நாலு நேரம் பேசுறதுனால கொஞ்சம் குறைச்சிருக்கேன், இது கொஞ்சம் கூட பேசியிருக்கலாம். எனவே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அண்ணா படம் போட்ட ஒரு கேலண்டர் இருக்கு, இந்த கேலண்டர் பயன்படாதுன்னே வாங்காமல் போயிடுறாங்க. அதை நான் எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறதா இல்லை. நீங்கள் பணம் கொடுக்க விருப்பப்பட்டால் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போகலாம், இல்லைன்னா ஏன்னா அண்ணாவுடைய படம் எல்லாரும் வீட்லேயும் மாட்டியிருக்கணும் என்பதற்காகவே சொல்ல போடப்பட்ட கேலண்டர். இங்கே இருக்கிறவர்கள் எல்லோரும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். கூட இருந்ததுன்னா எடுத்துகிட்டு போய் உங்கள் நண்பர்கள்ட்ட கொடுங்க, உங்கள் விருப்பப்பட்ட பணத்தை கொடுக்கலாம். அதனுடைய அடக்கத்தை நான் சொன்னேன், பல தடவை சொல்லிட்டேன், யாரும் வாங்கிட்டு போகிறதா இல்லை. எனவே அந்த படம் எல்லோரும் வீடுகளும் வீடுகளிலும் இருக்க வேண்டும், அதை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்னோட கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.